பாசு ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் பகுதி. யோகி ஸ்ரீ அரவிந்தர் பகுதி ஒன்று. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மனித குலம் உய்ய பிறந்த மகான்களில் எழுத்தாளர், பத்திரிகையாளர், பேராசிரியர், சுதந்திர போராட்ட வீரர், ஞானி, யோகி என பன்முகங்கள் கொண்டவர் ஸ்ரீ அரவிந்தர். அவர் பிறந்த தேதியில்தான் பாரத நாடு விடுதலை பெற்றது. ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்ம சாதனையும் அற்புதமான நூல்களும் பாரதத்தின் மைந்தர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக அமைந்தவை. பிறப்பும் கல்வியும். கல்கத்தாவில் வாழ்ந்து வந்த கிருஷ்ண தனகோஷ் ஸ்வர்ணலதா தேவி தம்பதியினருக்கு August 15, 1872 மூன்றாவது மகனாக பிறந்தார் அரவிந்தர். அரவிந்த் அக்ராய்ட் கோஷ் என்பது அவரது இயற்பெயர். சிறுவயதிலேயே அவருக்கு ஆங்கிலமும் இந்துஸ்தானியும் கற்பிக்கப்பட்டன. டார்ஜிலிங்கில் உள்ள லோரெட்டோ கான்வென்டில் பள்ளி படிப்பை முடித்தார். 1884 தனது 12வது வயதில் மேற்படிப்புக்காக லண்டன் சென்றார். அங்கு படிப்பை முடித்ததும் உலக புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் கல்விக்கூடத்தில் மேற்கல்வி தொடர்ந்தது. இந்திய அரசு பணிக்காக ICS உயர்கல்வியை அங்கு பயின்றார். அது அவரது வாழ்வில் முக்கிய காலகட்டமாக அமைந்தது. லத்தீன், பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ் என பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். கீட்ஸ், வேர்ட்ஸ்வர்த், ஷேக்ஸ்பியர் போன்றோரது படைப்புகள், உலக இலக்கியங்கள், வரலாறு, புவியியல் என அனைத்தையும் கற்றறிந்தார். அக்காலகட்டத்தில் பத்திரிகைகள் மூலம் பாரதம் வறுமையில் வாடுவதையும் அந்நியரின் பிடியில் சிக்கி தவிப்பதையும் அவர் அறிய நேர்ந்தது. அது கண்டு மிகவும் மனம் வருந்தினார். அந்நிலை மாறுவதற்கு உழைக்க உறுதி பூண்டார். கேம்பிரிட்ஜில் உள்ள இந்தியன் மஜ்லிஸ் என்னும் அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார். சுதந்திரம் பெறுவதற்கு மிதவாதம் உதவாது என்பது இந்த அமைப்பினரின் கருத்து. இதனை அரவிந்தர் ஏற்றுக்கொண்டார். எப்படியாவது பாரதத்திற்கு விடுதலை வாங்கி தருவது என உறுதி பூண்டு அதற்காக பல ரகசிய சங்கங்களில் சேர்ந்து உழைக்க துவங்கினார். இந்தியாவில் அரவிந்தர் ஒரு சமயம் பரோடா சமஸ்தான மன்னர் கெய்க்வாட் தனது அலுவல் விஷயமாக லண்டன் சென்றிருந்தார். நண்பர் மூலம் அவரை சந்திக்கும் வாய்ப்பு அரவிந்தருக்கு கிடைத்தது. அரவிந்தரின் முகப்பொலிவையும் அறிவு திறமையையும் கவனித்த மன்னர் தனது சமஸ்தானத்திற்கு வந்துவிடுமாறும் உயர் பதவிகளை தருவதாகவும் வலியுறுத்தினார். அரவிந்தரும் அதற்கு இணங்கினார். SS காட்ரேஜ் என்ற கப்பலில் இந்தியாவிற்கு புறப்பட்டு வந்தார். ஆனால் அரவிந்தர் வந்த கப்பல் விபத்துக்குள்ளாகிவிட்டது என்ற வதந்தியை கேட்ட அவரது தந்தை திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமானார். தாய்நாடு திரும்பிய அரவிந்தருக்கு தந்தையின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியை தந்தது. காலப்போக்கில் மனதை தேற்றிக் கொண்டு மற்ற பணிகளில் ஈடுபட்டார். பின் பரோடா மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அங்கு பணி செய்ய சென்றார். மன்னர் அவரை அன்புடன் வரவேற்று அரசு நிர்வாக பணியில் நியமித்தார். முதலில் நில அளவை துறையில் வேலை பார்த்த அரவிந்தர் அதன் பின் வருவாய்த்துறையிலும் முத்திரைத்தாள் துறையிலும் பணியாற்றினார். பின்னர் தலைமைச் செயலகத்தில் உயர் பொறுப்பில் நியமிக்கப்பட்டார். 7 இவ்வாறு பலவித அரசாங்க அலுவல்களை பார்த்த பின்னர் பரோடா கல்லூரியின் ஆங்கில பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். தனது ஓய்வு நேரத்தை தியானத்திலும் எழுத்து பணியிலும் புதிய நூல்களை படிப்பதிலும் கவிதை எழுதுவதிலும் செலவிட்டார். திருமணம். 1901 April 30 அரவிந்தருக்கு மிருணாளினி தேவியுடன் திருமணம் நிகழ்ந்தது. திருமணம் முடிந்ததும் அவர் மட்டும் பரோடாவிற்கு வந்து பேராசிரியர் பணியை தொடர்ந்தார். அரசியல் ஆர்வம் அவருக்குள் மீண்டும் சுடர்விட்டது. ஆனால் சமஸ்தான பணியில் இருந்ததனால் அவரால் நேரடி அரசியலில் ஈடுபட முடியவில்லை. அதனால் மறைமுக அரசியலில் ஈடுபட்டார். தம்பி பரீந்திரனின் உதவியுடன் புரட்சி உள்ளம் கொண்ட வீரர்களை தயார்படுத்தினார். போராடித்தான் வெற்றியை அடைய வேண்டுமே அல்லாது ஆங்கிலேயரை கெஞ்சி வெற்றி அடைய வேண்டியதில்லை என்பது அவர்களுக்கு கருத்தாக இருந்தது. அதே சமயம் வன்முறைக்கு இடமில்லை என்பதும் அவர்களது மிக முக்கிய கொள்கை. புரட்சியாளர் அரவிந்தர். இந்நிலையில் கர்சன் பிரபுவின் சூழ்ச்சியால் வங்கப்பிரிவினை ஏற்பட்டது. அதை கண்டு கொதித்தார் அரவிந்தர். அது இந்து முஸ்லிம் பிரிவினைக்கே வழிவகுக்கும் என நினைத்த அவர் அதனை தீவிரமாக எதிர்த்தார். நாட்டிற்காக போராட முடிவு செய்து பரோடா சமஸ்தான பணியை உதறிவிட்டு நேரடி அரசியலுக்கு வந்தார். பாரிஸில் மாநாட்டில் பங்கேற்று எழுச்சி உரை ஆற்றினார். வங்கம் முழுதும் சுற்றுப்பயணம் செய்தார். போலீஸ் தடியடி, அரசாங்கத்தின் அச்சுறுத்தல், நீதிமன்ற எதிர்ப்பு என பல தடைகளையும் மீறி கூட்டங்கள் நடத்தினார். மக்களை விடுதலைக்கு தூண்டினார். அதனால் அவரை கண்டு ஆங்கிலேய அரசாங்கம் அஞ்சியது. அவரது செயல்பாட்டை எப்படியாவது ஒடுக்க எண்ணி அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டது. புரட்சியாளர்களுக்கும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் பல கொடுமைகள் இழைக்கப்பட்டன. அத்தகைய கொடுஞ்செயல்களுக்கு கல்கத்தாவின் அப்போதைய நீதிபதிகளில் ஒருவரான கிங்ஸ் போர்ட் காரணமாக இருந்தார். எனவே அவர் மீது புரட்சிக்காரர்கள் வஞ்சம் தீர்க்க எண்ணினர். ஒருமுறை கிங்ஸ் போர்ட் சென்ற குதிரை வண்டி மீது குண்டு வீசினர். ஆனால் அவர்களது குறி தவறி இரு அப்பாவி ஐரோப்பிய பெண்கள் கொல்லப்பட்டனர். அரவிந்தர் தான் இவை அனைத்திற்கும் காரணம் என்று குற்றம் சுமத்தி அவரை கைது செய்தது ஆங்கிலேய அரசு. சிறையில் அதிசய அனுபவம். அரவிந்தரை அலிப்பூர் சிறையில் அடைத்தனர். சிறைவாசம் அரவிந்தருக்கு முதலில் அளவிலா துன்பத்தை தந்தது. ஆனால் நாளடைவில் அது நல்ல மனப்பக்குவத்தை ஏற்படுத்தியது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதும் தம்மருகே இருப்பதையும் தமக்கு அனைத்தையும் போதிப்பதையும் தம்முள் இருந்து வழி நடத்துவதையும் உணர்ந்தார். காணும் அனைத்தும் அந்த கண்ணனின் திருவுருவமே என அறிந்தார். சிறை காவலர் முதல் சக சிறை கைதிகள் வரை அனைவருமே அவர் கண்களுக்கு கண்ணனாகவே தெரிந்தனர். எங்கும் எதிலும் இறைவனை காணும் பரிபக்குவம் வந்தது. விவேகானந்தரின் ஒளி உரு தன் அறைக்குள் வருவதையும் தனக்கு போதனை செய்ய விரும்புவதையும் உணர்ந்தார். அதற்கேற்ப நடந்தார். தன்னை வழிநடத்த சித்தமாக இருக்கும் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். அவருக்குள் ஒலித்த இறைவனின் குரல், நீ செய்ய வேண்டிய மற்றொரு காரியம் உள்ளது. அதற்காகவே நான் உன்னை இங்கே வரவழைத்திருக்கிறேன். எனது பணியில் உன்னை பயிற்றுவிக்கவே உன்னை நான் இங்கே அழைத்திருக்கிறேன் என்று கூறி பல்வேறு உண்மைகளை அவருக்கு போதித்தது. சந்திர நாகூரில் அதுவரை சுதந்திர போராட்ட வீரராக இருந்த அரவிந்தர் சிறையில் மெல்ல மெல்ல ஆன்மீகவாதியாக மலர்ந்தார். நாளடைவில் தேசபந்து சி ஆர் தாஸ் என்னும் சித்தரஞ்சன் தாஸின் சிறப்பான வாதத்தின் மூலம் அரவிந்தர் உட்பட பலர் சிறையிலிருந்து விடுதலை ஆயினர். வெளியே வந்த பின்னரும் அரவிந்தர் தேச விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டார். பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதினார். பொதுக்கூட்டங்களில் பேசி மக்களிடையே சுதந்திர கனவை தூண்டினார். அதனால் ஆங்கிலேய அரசாங்கத்தின் அடக்குமுறை தொடர ஆரம்பித்தது. அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படும் சூழல் உருவானது. இதனை அறிந்த அரவிந்தர் அரசாங்கத்தின் சதியிலிருந்து தப்பி பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த சந்திர நாகூரை அடைந்தார். அங்கு அவரின் அரசியல் மற்றும் ஆன்மீக சாதனைகள் ரகசியமாக சில காலம் தொடர்ந்தன. அங்கு அவருக்கு கிடைத்த தனிமை தியானத்திலும் யோக பயிற்சிகளிலும் ஈடுபட மிகவும் உதவியாக இருந்தது. ஒரு நாள் அவருக்குள் ஒலித்த இறைவனின் குரல் அவரை புதுச்சேரிக்கு செல்லுமாறு கட்டளையிட்டது. அதற்கு கீழ்ப்படிந்து சந்திர நாகூரிலிருந்து புறப்பட்டு புதுச்சேரியை அடைந்தார். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.